ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேசா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகிர்ச்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதரு பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத்துரிய நிலை கடந்து பொந்து திருந்து பெரும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் போற்றி. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. நீங்கள்லாம் இருந்து கேட்கறதுனாலதான் சொல்லுகின்ற பாக்கியம் எனக்கு இருக்கு. நீங்கள்லாம் இருந்து வென்று பொலிந்து சிறந்தால்தான் அது எனக்கு பலன் கொடுக்கும். பெரியவர்களே, வாதவரடிகள் திருப்புரந்துரைக்கு வந்தார் என்ற அளவில் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். வரிசை எண் வந்து 70வது பாடல்ல நம்ம நிறுத்தியிருந்தோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து அப்படிங்கிற சூத்திரத்தை பார்த்தோம். புலன்களாகின்ற காடு, அந்த காட்டிலிருந்து ஒருவன் தப்பி வர வேண்டும் கடவுளிடத்திலே. அதை போல திருப்பெருந்துறைக்கு வருகின்ற வழியிலே இருக்கின்ற காடுகளை எல்லாம் கடந்து வந்தார். கண்ணால் காணப்படுகின்ற காடுகளை கடந்து வருவது எளிது, ஆனால் அகப்பகையாகின்ற ஐம்புல காட்டினை கடந்து வருவது அரிது. ஐம்புலக்காட்டினை கடந்து வருதற்கு உரியவராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதூர் அடிகள் எளிதிலே கடக்கக்கூடிய இந்த காடுகளை கடந்து திருப்பெருந்துறைக்கு வருவது அரிய செயல் இல்லை, எளிதிலே வந்தார் என்று பார்க்கும். திருப்பெருந்துறைக்கு வந்தார். இன்றைய வகுப்புல அந்த குருநாதனை தலைப்பட்டு அவரை சந்தித்து அந்த பெருமானுடைய தீட்சைகளை பெறப்போகின்றார். நயன தீட்சை, வாசக தீட்சை, திருவடி தீட்சை ஆகிய தீட்சைகளை பெற்று சிவமே ஆக போகின்றார் என்பது நம்முடைய இன்றைய வகுப்பினுடைய பொருள். 71வது பாடல். விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழந்தே திரிந்தவர் நயந்து கரை சென்று அணுகுமா போல் வருந்த உழல் வித்த வினை ஒத்து அருள்வசத்தால் அருந்தவர் பெருந்துறை மருங்கினில் அணைந்தார். மருங்குனா பக்கம், திருப்பெருந்துறைக்கு பக்கமா வந்துட்டார். மதுரையிலிருந்து கீழ் கடற்கரையிலே விற்பனைக்கு வந்துள்ள குதிரைகளை வாங்க சைன்யத்தோடும் பல்லக்கிலே பவனித்து வருகின்ற மந்திரியாராகின்ற திருவாத ஊரர் திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்தார். இன்னும் திருப்பெருந்துறைக்குள் நுழையவில்லை. எங்கனம் வந்தார்னு கேட்டா, பிறவி என்ற ஒரு கடல், அந்த கடலிலே கரை காணாது தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உயிர், கண்ணெதிரிலே அந்த சமுத்திரத்தின் கரையை காண்பதை ஒத்து திருப்பெருந்துறையை கண்ணால் காண்கின்றார். தொலைவிலே இருக்கின்ற திருப்பெருந்துறையை ஒரு பெரிய இந்து மாசமுத்திரத்தில் ஒருத்தர் நாலு நாளா தவிச்சிட்டு இருக்கிறாரு. நீஞ்ச தெரிஞ்சாலும் கரை காணல, எத்தனை நாள் நீஞ்ச முடியும்? நீஞ்ச தெரிஞ்சதுனால உயிர் உதிரிச்சிட முடியாது. அப்படி பல நாள் நீந்திய பிறகு ஒரு நாள் ஒரு மணல் திளர் தெரிகின்றது. அதே போல இந்த பிறவி கடலிலே, பிறவியை ஏன் கடல்னு சொன்னார்கள் என்று சொன்னால், சமுத்திரத்திலே அலை மடிவதை போல் தோன்றும், ஆனால் ஒவ்வொரு அலை மடிவதற்குள் இன்னொரு அலை தோன்றிவிடும். அப்ப அலை கடலிலே அலைகள் இருந்து கொண்டே இருக்கும், பிறவி கடலிலே பிறவிகள் இருந்து கொண்டே இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு அப்பாடா போனா போதும் அப்படின்னு நமக்கே தோணும், போதுமடா சாமி அப்படின்னு இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் நினைத்தால் வினை முடியாத வழி வாழ்வு முடியாது. வினைக்கீடாக இன்னொரு உடம்பிலே இந்த உயிரினை கடவுள் புகுத்துவான். அப்ப இந்த பிறவி முடிவதனால ஒருவனுக்கு சந்தோஷம் கிடையாது. பிறப்பதற்கே தொழிலாகி உலகத்திலே உயிர்கள் இறக்கின்றார்கள். இறப்பதனால் இன்பம் இல்லை, பிறவியால் வருவன கேடுல அருடைய பிள்ளையார். ஆகவே பிறவாமை வேண்டி தவம் இருக்க வேண்டும். இரவாதிருப்பதற்கான வழிகளை ஒரு மனிதன் தேட வேண்டாம். ஏன்னா நம்முடைய சமயத்திலேயே ஒரு பெரியவர் அவர் ஒழுங்கா புரிஞ்சுக்கல யாரும், சாகாவரம், இரவாத தன்மை, மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்லாம் தவறாக புரிந்து கொண்டார்கள். எது மரணமில்லா பெருவாழ்வு? பிறவாத வாழ்வுதான் மரணமில்லா பெருவாழ்வு. பிறந்தோர் அனைவரும் மரித்தல் இயற்கை. இப்ப மரணத்தை தவிர்ப்பதற்கு ஒரு தவம் தேவையில்லை, மீண்டும் பிறவாதிருப்பதற்கு தான் தவம் வேண்டும். அப்ப கரை பிறவி கடலிலே கரை காண்பதை ஒத்து பெருந்துறையை கண்டார். இதிலிருந்து என்ன தெரியுது? திருப்பெருந்துறையை தரிசிப்பவர்கள் பிறவி கடலுக்கு கரை காண்கிறார்கள். திருப்பெருந்துறையில ஒரு திவ்யமான ஸ்தலம் இருக்கு, அந்த ஸ்தலத்தை யார் தரிசிக்கிறார்களோ அவர்கள் இந்த பிறவியாகின்ற கடலுக்கே கரை காண்கின்றார்கள், பிறவி பெருங்கடல் நீந்துகின்றார்கள் என்ற பொருள் சொல்றார். இந்த பெரிய சமுத்திரத்திலே விழுந்து உழல்பவர்கள் கரை காண விரும்புவதை போல இந்த சமுத்திரத்திலே ஒருவனை இருக்க வைப்பது எது? கர்மா, வினை. வினை என்பது ஒரு விஷ சர்க்கிள், நச்சு வலயம் சொல்றாங்க. நச்சு வலயம், விஷ சர்க்கிள் அப்படின்னா என்ன பொருள்? அந்த வட்டத்திலிருந்து தப்பி வெளியில வர முடியாது. வட்டத்திற்குள் உழன்று கொண்டிருப்பவன் வட்டத்தில் சிக்கி வட்டத்திற்குள் இருப்பானே தவிர வெளியில வரமாட்டான். சமயத்தில் நூல்ல சிடுக்கு விழும், எத்தனை சிரமப்பட்டாலும் அந்த சிடுக்கு எடுக்க முடியாது. சிடுக்கு எடுக்க முயற்சி செய்ய செய்ய சிடுக்கு மேலும் விழுமே தவிர சிடுக்கு இழகாது. நூலிலே சிடுக்கு விழுவதை போல எந்த வட்டத்திலிருந்து தப்ப முடியாதோ அது நச்சு வட்டம். பிறவி என்பது, வினை என்பது ஒரு நச்சு வட்டம். வினை பயனை துய்ப்பதனால வினை அடங்குவதில்லை, நம்முடைய அறியாமை காரணமாக தொடர்ந்து வினையை செய்கின்றோம். அப்ப வினை செய்கின்ற அந்த அரிப்பு முனைப்பு அடங்க வேண்டும். வினை ஈட்ட வேண்டும் என்ற அரிப்பும் முனைப்பும் எப்பொழுது அடங்கும் என்று கேட்டால் குருநாதனுடைய திருவுருளால் மட்டும்தான் சில அசாத்திய சாதகங்கள் ஏற்படும். முடியாதவையெல்லாம் எப்பொழுது முடியும்? நம்மால் முடியுமா அப்படின்னு நம்ம வியப்போம். முடியாத பொருள் எல்லாம் எப்பொழுது முடியும்னு கேட்டா குருநாதனுடைய அருள் கிடைத்தால் யாராலும் முடியாத பொருள்கள் முடியும். அப்ப எந்த ஒரு வினை வட்டத்திலிருந்து வெளியே வராது தவிக்கின்றோமோ அந்த வினைகள் கெட குருநாதன் அருள் செய்கின்றான். தவ வினை தீர்ப்பவன் என்று திருக்கோவியாரில் சொன்னார். தவ என்றால் மிகவும் என்பது பொருள், அது ஒரு உரிச்சொல். மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிற வினை, அந்த வினை பயனை துய்க்காது அந்த வினையிலிருந்து தப்புமாறு நமக்கு அருள் செய்கின்ற கடவுள் குருநாதன். தவ வினை தீர்ப்பவன், மிகவும் வினையிலிருந்து நம்மை விடுவிப்பவன். தொடர்ந்து இந்த பிறவியாகின்ற கடலிலே கரை காணாது, கரைக்கு வந்து ஏற விடாது. திரும்பி திரும்பி நம்ம கடலில் பிறவி கடலிலேயே செலுத்துவது எதுன்னு கேட்டா வினைதான். இரு வினை, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்கின்ற வினை, அதனால இது விளையுது, இதனால் அது விளையுது என்று காரண காரியங்கள் தெரியுமே தவிர அந்த வினை செய்வதை நம்மால் நிறுத்திக் கொள்ள முடியாது. எப்பொழுது செயல் மாணும்? கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் வினை கலந்த ஆண்டலுமே அயன் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்ட வாபாடி தெல்லேனம் கொட்டாமும். இந்த உயிர் எப்பொழுது வினை செய்வதை நிறுத்தும்னு கேட்டா கயல் மாண்ட கண்ணியினுடைய பங்கன் அந்த உமாமகேஸ்வர மூர்த்தம் அவனே குருநாதனாக எழுந்தருளி தானும் தன் தையலும் சாழ்சடையோன் ஆண்டருளி திருவடி தீட்சை கொடுத்தா அப்பொழுது அயல் மாளும். அயல் மாளுதல்னா நெய்பர்ஹுட பத்தின உணர்வு போகும். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, உலக உணர்ச்சி நீங்கும் அயல் மாளும். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க, முன்னாடி யார் இருக்காங்க, பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது. நீயும் நானுமா ஏக போகமாய் கடவுளும் நாம மட்டும்தான் இருப்போம், குறுக்கே உலகம் இருக்காது. அயல் மாளும், அறிவினை சுற்றம் மாளும். நல்வினை தீவினைகளாலே ஈட்டிக் கொண்ட சுற்றங்கள் எல்லாம் மறைந்து போகும், கிட்டக்க வரமாட்டான். அப்பொழுது இந்த அவனியின் மேல் மயல் மாளும், பூமியில வச்சிருக்கிற மயக்கம் பற்று என்னுடையது, யான் என்ற பற்று. நான் இல்லாம அந்த குழந்தை வளராது, நான் இல்லாம என் மனைவி தவித்து போவாள். இந்த மயல் மாளும், யார் இல்லைனாலும் யாரும் இருப்பாங்க. திருவருள் எல்லோரையும் காக்கும், யார் மீதும் குற்றம் இல்லை, எல்லாரையும் காப்பது திருவருள் தான். நாம யாரையும் காக்கல, நாம் இல்லாவிட்டாலும் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பும் உலகம் இருந்தது, பூமியிலிருந்து நம்ம புறப்பட்ட பிறகும் உலகம் இருக்க போகுது. நம்ம நம்பி இல்ல, நமக்காகத்தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம். நம்மை காக்கின்ற திருவருள் எல்லோரையும் காக்கும். இப்பொழுது நம்மை நம்பி இருக்கிறார்கள்ங்கிற மயக்கம் அது மாளும். யாரும் நம்ம நம்பி இல்ல, எல்லாருமே ஒருத்தர் நம்பிதான் இருக்காங்க, கடவுளை நம்பிதான் இருக்காங்க. அவனியின் மேல் மயல் மாண்டு அதனால மௌனம் ஏற்படும், மற்றுள்ள வாசகம் மாண்டு. எப்பொழுது மயக்கம் திருந்ததோ பேசுவதற்கு வழியே இல்லை. எவனொருவன் பேசிக்கொண்டே இருக்கிறானோ அவன் அறிவிலி என்று அறிய வேண்டும். என்ன போல பேசிண்டே இருந்தா கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம், பேச்சு குறைய குறைய அறிவு அதிகமாகுதுன்னு அர்த்தம். அறிவு நிரம்பினா பேச்சு அடியோடு நின்று போகும். மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடிய அந்த நிலையில தான் நைஷ்கர்மிய சித்தி, செயலற்ற நிலை, வினைகளை தொடர்ந்து ஈட்டாத நிலை. நமக்கு ஒரு துன்பம் வருகின்றது, அந்த துன்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த நல்வினையை செய்வோம் என்ற அந்த முனைப்பு இல்லாத நிலை. நம்முடைய நல்வினை பயனையும் தீவினை பயனையும் இறைவன் ஊட்டும் பொழுது, நம்முடைய தாய் உணவை ஊட்டினாலும் மருந்தை ஊட்டினாலும் தாய் நமக்கு நல்லதை செய்வாள் என்று ஒரு குழந்தை நம்பிவிட்டால் அது படுத்தாமல் சாப்பிடும். பொதுவாக குழந்தைகளுக்கு அந்த அறிவு இருக்காது. ஏதோ ஒரு குழந்தைக்கு அற்புதமா அந்த நல்லறிவு இருக்கு, நம்ம அம்மா நமக்கு நல்லது தான் செய்வா. அவ உணவு ஊட்டினாலும் மருந்து ஊட்டினாலும், உணவு இனிக்கின்றது மருந்து கசக்கின்றது, இருந்தாலும் அம்மா தப்பு செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கையில ஒரு குழந்தை அம்மா ஊட்டுறத அப்படியே உண்டு சும்மா இருந்தா, அம்மாவை நம்பினா சும்மா இருக்கலாம், சும்மா இருந்தா வினை சேராது. அதுபோல கடவுள் ஊட்டுகின்ற நல்வினை பயனையும் தீவினை பயனையும் வாழா உண்டு ஓர் உயிர் இருந்தால் அந்த உயிர் வினைகளை ஈட்டாது. அந்த நிலை எப்பொழுது வரும்? குருநாதனாகின்ற சூரியன் நம்முடைய அறியாமையாகின்ற இருட்டினை விரட்டிய பிறகுதான் வரும். குருநாதன் ஒரு சூரியன் உதிக்கணும், உதிச்சு நம்முடைய மனசுல கவிந்திருக்கின்ற அறியாமை, இக்னரன்ஸ், ஒண்ணு கிடக்க ஒன்னு புரிஞ்சுக்கிறது, எதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருக்கிறது, நல்லதை கெட்டதா பாவிக்கிறது, கெட்டதை நல்லதா பாவிக்கிறது, நமக்கு எது வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாத நிலை. நமக்கு யார் நட்புன்னு தெரியாது, நமக்கு உண்மையான பகை எதுன்னு தெரியாது. நட்பு பகையா தெரியும், பகை நட்பா தெரியும், ஒன்னு கிடக்க ஒன்னா தெரியும், இருட்டுல எல்லாம் ஒண்ணு கிடக்க ஒன்னா தெரியும். அந்த அறியாமைங்கிற இருட்டை விரட்டுவதற்கு குருநாதனுடைய கருணையாகின்ற சூரியன் உதிக்க வேண்டும். அந்த திருப்புள்ளி எழுச்சி ஆகிவிட்டது என்று சொன்ன செயல் மாண்டு போகும். இப்பொழுது செயல் அறவே நின்று போவதற்கு முன்பாக ஒரு நிலை இருக்கின்றது. என்ன நிலைனா இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்பது என்னன்னு கேட்டா, நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக பாவித்தல். நல்வினை என்பதனால அது நமக்கு நல்லது செய்திட போறதில்லை, அது பொன்மயமான விலங்கு தான். ஒரு மனிதனை கைகளிலும் கால்களிலும் தங்கச் சங்கிலியால கட்டி போட்டா அதனால அவனுக்கு என்ன பலன்? அறியாமைதான். தங்கத்தினால ஒரு பலனும் கிடையாது, நாம் அடிமைப்பட்டுல இருக்கிறோம். இரும்புனா இரும்பு சங்கிலியால கட்டினா என்ன, தங்கச் சங்கிலியால கட்டினா என்ன, அடிமைக்கு என்ன இன்பம் இருக்கு? அடிமைக்கு ஒரு இன்பமும் இல்லை. தங்க குண்டுக்குள்ள ஒரு கிளியை வச்சு அதுக்கு வேளாவேளைக்கு பசி வர்றதுக்கு முன்பாகவே மாம்பழத்தையும் ஆப்பிளையும் நறுக்கி நறுக்கி பால் கூட கொடுக்குறாங்க, அது சுகமா இருக்கிறதா நினைக்குது. ஆனா வெளியில ஒரு பச்சை கிளி இன்பமா ஜோடியா பறந்து திரியுது, அதை பார்க்கும்போது தான் தான் அடிமைப்பட்டு கிடக்கும்னு தெரியுது. வேளாவேளைக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அது இருக்கிற வீடு தங்க குண்டா இருந்தாலும் அடிமை அடிமைதானே. அப்ப தத்துவ கூட்டுக்குள்ள இந்த உயிராகின்ற கிளி அடிமைப்பட்டு கிடக்கு. ஒரு ஞானி அவன் இடுப்புல கோவணம் கூட சரியா இல்ல, ஆனால் அவன் இந்த உலக வினைச்சுமை என்பது இல்லாமல் சுதந்திரமாக திரிகின்றான். ஞானிக்கு அடிமைப்பாடு கிடையாது. அவனை பார்க்கும் பொழுது நாம எவ்வளவு நல்லா இருந்தாலும், நமக்கு மனைவி மக்கள்லாம் சொன்னதை கேட்டாலும், நமக்கு நல்வினை பயன் கொடுத்ததுன்னா அவன் தான் நம்மளை விட சௌக்கியமா இருக்கான்னு நமக்கு தெரியுது. நம்ம குருநாதர் சொல்றார், தன்னுடைய குருநாதனுடைய கருணையினால தான் எந்த ஒரு சௌக்கியமான நிலைக்கு வந்தோங்கிறத சொல்றார். உலகத்துல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நான் தான் சௌக்கியமா இருக்கேன். குருநாதன் அப்படிப்பட்ட அருளை செய்தார். எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. வைகுண்டத்துல விஷ்ணு கஷ்டப்படுறார், சத்தியலோகத்துல பிரம்மா கஷ்டப்படுறார், சொர்க்கத்துல இந்திரன் கஷ்டப்படுறான், நரகத்துல அங்க இருக்கிற அசுரர்கள் கஷ்டப்படுறாங்க, பூமியில எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, உயிர்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றன. குருநாதனுடைய அருளை பெற்ற நான் மட்டும் எந்த சிரமமும் படுறதில்லை. இப்படி எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்த அந்த குருநாதனுக்கு என்னால ஒரு பாட்டு அவன் கருணைக்கு இணையாக பாட முடியுமா? பார் பாடும் படுதல் அப்படின்னா துன்பப்படுதல், இன்பப்படுதலும் படுதல் தான். ஆனா பொதுவாக நல்லா படட்டும் அப்படின்னு சொல்லும் போது சௌக்கியமா இருக்கட்டும்ங்கிற பொருள்ல சொல்லல, நல்லா கஷ்டப்படட்டும், அவன் பண்ணின தப்புக்கு நல்லா படட்டும், அப்படிதான் துன்பப்படட்டும்னு அர்த்தம். படுதல் இன்பப்படுதலும் படுதல் தான். ஆனா இங்க பொதுவாக பான்மை வழக்கு, உலகத்துல எதை சொல்றாங்க, படுறதுன்னா கஷ்டப்படுறது. படாத பாடு பட்டேன், யாரும் படாத துன்பத்தை அடைந்தேன். பாடுனா துன்பம், நாய் படாத பாடு, நரஜன்மாவில் ஒரு பெண்ணா பிறந்துட்டா நாய்படாத பாடுபட வேண்டிய. அப்ப எல்லாருக்கும் பாடு இருக்கு. பாடும் பூமியில இருக்கிறவாளுடைய பாடு, ஆளுங்கட்சியா இருந்தாலும் பாடு, எதிர்கட்சியா இருந்தாலும் பாடு, அவரவருக்கு அவரவருடைய துன்பங்கள் இருக்கு. பாதாளர் பாடும் விண்ணோர் தம் பாடும் ஆர்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன். எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்த குருநாதன் இருக்கிறானே, அவருடைய கருணைக்கு இணையாக ஒரு பாட்டு பாட முடியுமா? தான் பாடிய திருவாசகம் போதாதுன்னு சொல்றார் என் குருநாதனுக்கு. நான் பாடிய திருவாசகம் போதாது, நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன். போதாதுங்கிறதுனால பாடாம இருக்கப்படாது. 100 மார்க் வாங்கிதான் பாஸ் பண்ணணுங்கிறது இல்ல, பாஸ் மார்க் வாங்கியாவது பாஸ் பண்ணணும். குருநாதனுடைய கருணைக்கு இணையா ஒரு பாட்டு பாட முடியாதுனாலும் கூட அவன் கருணையை பாடாதிருக்கின்ற பாவத்தை செய்யக்கூடாது. ஏதாவது ஒண்ணு நம்ம நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ஏதாவது ஒண்ணு பாடணும். அப்ப நேர்பாடல் பாடி நினைப்பெரிய தனிப்பெரியோன், சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாவோம். இப்படியே திருக்குவையார்ல இதே கருத்தை சொல்றார். இரவுக்குறி வேண்டுதல்னு ஒரு துறை. தலைவன் கலவின்கண் தலைவியை பார்க்க அடிக்கடி வருவான். தோழி அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாள். தலைவி சொல்லுவா, காட்டிலையும் மேட்டிலையும் ஆறுகளையும் அருவிகளையும் கடந்து நட்ட நடு ராத்திரியில சிங்கங்கள் யானைகளை வேட்டையாடுற அந்த கொடிய கானகத்தின் வழியா என்னுடைய தலைவரை வர சொல்லாத. அவர் வந்தால் எனக்கு இன்பம் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் இந்த துன்பத்தை கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பெரும் அவலத்தை உண்டாக்குகின்றது. அதனால் அவர் வர வேண்டாம். அவர் வரும்பொழுது அவருக்கு நான் சம்மதிக்க கூடாது. நான் சம்மதிக்காமல் இருந்தால்தான் அவர் வருவதை நிறுத்திக் கொள்வார். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரக்கூடாது. களவு நில, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் இந்த சிரமத்தை எனக்காக அனுபவிப்பார். அப்ப மனசை வந்து உறுதிப்படுத்திக் கொண்டு அன்பு இருந்தாலும் அன்பில்லாதவளை போல அவரை நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு தலைவி நினைச்சாலாம். ஆனா தலைவியுடைய மனசு சொன்னது, அடி பாவி, உடம்புல உயிர் இருந்தாதானடி மேல எல்லாம். அடிப்பட உடம்புல உயிர் இருக்கணும். உடம்புல உயிர் இருந்தாதான் அறம் செய்ய முடியும். உடம்புல உயிர் இருந்தாதான் பொருள் ஈட்ட முடியும். உடம்புல உயிர் இருந்தால்தான் இன்பத்தை தூக்க முடியும். உடம்புல உயிர் இருந்தால்தான் அறம்பொருள் இன்பத்திற்கு அடுத்தபடியான வீட்டு நெறிக்கு திருமுறைகளை ஓதி திருமுறை வகுப்பு அட்டன் பண்ண முடியும். அடிப்பட உடம்புல உயிர் இருக்கணும். உயிரோடு வாழ்ந்தால்தானே மனிதனுக்கு மனித வாழ்க்கை பயன்படும். முன்பு ஒரு நாள் இந்த இமயமலையில ஒரு சுனை, அந்த சுனையை நீரிலே குளிப்பதற்கு தலைவி போயிருக்கிறார். மழை பெய்து அருவியில நீர் வரத்து அதிகமா இருக்கு. அருவியினாலே சுனையிலே திடீரென்று நீர் பெருகும். அருவி நீர் சுனையில வந்து சேரும். சுனை என்பது மனிதரால் ஆக்கப்படாத இயற்கையாக இருக்கின்ற பொய்கைன்னு பேர் இருக்கு. மனிதர் ஆக்கிய நீர்நிலையா இருந்தா அது பொய்கை என்று. இந்த சுனை சரவண பொய்கை. அதுல குளிக்கும் போது திடீர்னு தண்ணி அதிகமாயிடுச்சு. அதனால இந்த பாப்பா முழுகிடுச்சு. குளத்துல குளிக்கிறோம், தீர்த்தவாரி ஆகுது. நீஞ்ச தெரியாதவங்க மேல 2 படியிலேயே குளிச்சுடணும். சாமி அஸ்திரதேவர் இறங்குறதுக்கு முன்னாடி வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு 5-6 படி இறங்கிடக்கூடாது. அஸ்திரதேவர் இறங்கும் பொழுது அவரோட 1000 பேர் இறங்குவாங்க குளத்துல, மகாமகா குளத்துல இறங்குவாங்க. அப்படி 1000 பேர் இறங்கும்போது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி தண்ணீர் வந்து நான் தண்ணீருடைய உயரம் அதிகரிக்கும். அப்ப உயரம் அதிகரிக்கும் போது நீஞ்ச தெரியாதவங்க தலைக்கு மேல 4 அடிக்கு தண்ணீர் போயிடும். நம்ம தலைக்கு மேல தண்ணீர் போயிடுத்துனா நம்முடைய கால் நாம் நிற்கின்ற படியில இருக்காது. தானாவே கால் நகர்ந்துடும், ஊன்றி நிற்க முடியாது. அப்பொழுது தண்ணீரை குடித்து விட்டு மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும். திடீர்னு தண்ணி அதிகமாச்சுன்னா குளத்திலேயோ சுனையிலையோ இது ஏற்படும். அதுக்காக சொன்னேன், அது நீஞ்ச தெரிஞ்சவங்க நீஞ்சிருவாங்க, நீஞ்ச தெரியாதவங்க சிரமப்படுவாங்க, தண்ணீரை குடித்து இறந்து விடுவார்கள், கண்ணெல்லாம் சிவந்து போகும். அப்படி நான் இறக்க இருந்த நிலையிலே அந்த தலைவன் என்ன செய்தான், தண்ணீருக்குள் இறங்கி என்னை தாங்கி கரையிலே விட்டு சென்றான், என் உயிரை காத்தான். அப்படி என் உயிரை காத்து என்னை தீண்டினான் என்பதனால அவன் எனக்கு கணவனாகி விட்டான். இதான் விஷயம். இத சொல்றார், பிறவியாகின்ற கடல், இந்த வாழ்க்கைங்கிற கடல்ல நான் குளிச்சிட்டு இருக்கிறேன். துன்பம் என்ற வெள்ளம் என்னை அழுத்தும் பொழுது திருப்பெருந்தே குருநாதன் என்ற தலைவன் அல்லவா எனக்கு உயிர் அளித்தான். அந்த உயிரளித்த தலைவனுக்கு நான் எப்படி நோன்னு சொல்ல முடியும், அவனுக்கு நான் எப்படி வந்து ஒரு மறுமொழி சொல்ல முடியும் என்று இந்த பொருளை அப்படியே திருக்கோயர்ல பயன்படுத்துறார். ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து நின்று அமரர் தாங்கும் பெருமான், அவன் தடவரைவாய் ஒரு தழங்கருவி வீங்கும் சுனை புனல், முழங்குகின்ற அருவியினாலே அதிகரிக்கின்ற நீரினை கொண்ட ஒரு சுனையின் புனலிலே நான் வீழ்ந்து அழுங்க பிடித்து வாங்கும் ஒருவருக்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. வாசகம்ங்கிற சொல்ல யூஸ் பண்றார். வாசகம்னா திருவாசகம். நான் சொன்ன திருவாசகம் பத்தாது. என் குருநாதனுக்கு நான் சொன்ன திருவாசகம் பத்தாது. அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. என் உயிரை காத்தருளிய பெருமான். உயிரை எப்பொழுது உயிரை காத்ததாக என்ன பொருள் அப்படின்னா, பிறவி எடுத்தவன் பிறவி பயனை அடைந்தால்தான் தன் உயிரை காத்து கொண்டதாக பொருள். சும்மா மூச்சு விட்டுட்டு உயிர் வாழ்றதுனால உயிர் வாழ்ந்ததா பொருள் கிடையாது. பிறவி எடுத்த ஒரு உயிர் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும். இந்த பரீட்சை ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த பரீட்சை எழுதுறதுக்கு நமக்கு ஸ்கூல்ல இருந்து வரும் நோட்டீஸ், வரும் ஆல் டிக்கெட், வரும் எல்லாம் வரும். அது போல இந்த பிறவியை பயன்படுத்தவில்லை என்றால் மறுபிறவியை பெருமான் கொடுப்பான். அப்ப இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதாம ஏப்ரலுக்கு அப்புறம் செப்டம்பர், செப்டம்பர் ஏப்ரல் இல்லாம பழங்காலத்தில் அப்படி இருந்தது. அப்படி இல்லாம இந்த பிறவி நீளாது காத்துக்கொள்ளுதல் தான் உயிர் வாழ்வதின் நோக்கம். அங்கனம் என் பிறவியை நான் வாழும் வகை செய்த குருநாதன், அந்த குருநாதனுக்கு நான் சொல்கின்ற வாசகம் பத்தாதுன்னு சொல்றார். இதெல்லாம் நீங்க திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சேர்ந்து உரழ்ந்து ஆழமா படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு உண்டாகணுங்கிறதுக்காக இப்ப நடுப்புற கொஞ்சோண்டு ஒரு டெய்லர், ஒரு ரைடர் நான் விடுறேன். அதாவது திருக்கோவையாறுல ஏகப்பட்ட இடங்கள்ல திருவாசகம் எதிர் ஒழிக்கின்றது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை சேர்த்து அனுபவிக்கும் போது அந்த இன்பம் தனி இன்பம் என்பதுக்காக பார்க்கிறேன். இந்த உயிருக்கு தலைவன் கடவுள். அந்த கடவுள் இந்த உயிரை காக்கின்றான். உயிர் என்றைக்குமே தன்னிடம் மாறாத அன்பு கொண்டிருக்கின்ற தலைவனுக்கு தலைவியை தொண்டுபட்டு இருப்பதை போல இருக்கும். நம்ம வீட்டுக்காரருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்மகிட்ட மாறாத அன்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த தலைவி அந்த தலைவனுக்கு தொண்டு செய்வதற்கு தயக்கம் காட்டுவாளோ? எந்த தயக்கமும் இருக்காது. அதுபோல இந்த உயிருக்கு, உயிரினிடத்திலே மாறாத அன்பு கொண்டிருக்கின்ற ஒரு கடவுளாகின்ற தலைவனுக்கு உயிர் தொண்டுபடாது இருப்பதுதான் வியப்பே தவிர தொண்டுபட்டு இருப்பது வியப்பன்று. அது சும்மா சோம்பேறியா இருக்கிறது தான் வியப்பு, தொண்டுபடுதல் வியப்பன்று. அப்ப தொண்டு வாழ்க்கை தான் வாழ்க்கை. தொண்டுபடு தொண்டர்துயர் தீர்ப்பான் கண்டாய் அப்படின்னு அப்புறம் தாண்டகம். தொண்டன் என்பவன் பெருமானுக்கு இடையராது தொண்டுபடுபவன். அது தொண்டுதான் முக்கியமா சொல்லப்படுது. அந்த கருத்து திருவாசக கருத்தை பல இடங்கள்ல திருக்கோவையார்ல சொல்றார். நீங்க திருக்கோவையார் படிக்கிறீங்கன்னா அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். திருக்கோவையார் படிக்கலாம்ங்கிற எண்ணம் இன்னைக்கு வந்தது. புனிதர் பேரவையில் இருக்கிறவங்கள்ட்ட திருக்கோவையார் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. திருவாசகமே நமக்கு எப்ப புரியும்னா திருக்கோவையார் படிச்சாதான் புரியும். பல சூட்சுமங்கள் திருவாசத்துல இருக்கு. ஒவ்வொரு திருவாசத்துக்கும் இணையா திருக்கோவையார்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நாம ஆழமா பார்க்க பார்க்க அது தெரியும் நமக்கு. 600 திருவாசகம் 400 திருக்கோவையார்ல விளக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். இல்லைனா கடவுள் திருக்கோவையார் சொல்லுன்னு ஏன் சொல்லணும்? நீ திருக்கோவையார் சொன்னாதான் திருவாசகத்தின் மெய்ப்பொருள் விளங்கும். இல்லைன்னா மேலெழுந்த வாரியான பொருள் தான் விளங்கும். ஆழமான பொருள் விளங்காது. எந்த காரணம்? அப்படி பிறவி கடலிலே அழுந்தியவர்கள் கரை காண்பதை போல திருப்பெருந்துறையை கண்டார் நம்முடைய குருநாதர். அப்பொழுது அவருக்கு வினை ஒத்து இருந்ததுன்னு சொன்னார். இருவினை ஒப்பு ஏற்பட்டிருந்தது. இருவினை ஒப்புனா தீவினை போலவே நல்வினையும் சுமையாக கருதுதல். ஆகவே நல்வினை ஈட்டுதலிலும் ஒரு பிரத்யேகமான ஆசையின்றி வினைப்பயனை இறைவன் ஊட்டும் பொழுது வாழா உண்டு கிடக்கின்ற நிலை, அது இருவினை ஒப்பு. எதையும் தவிர்க்காது உண்டு. கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறார். ஆகவே நாம எந்த ஒரு தன்முனை போடு கூட நல்வினை பயனை ஊட்டும் போது உண்ண மறுக்க கூடாது, தீவினை பயனை ஊட்டும் போது உண்ண மறுக்க கூடாது. இதுவும் திருக்கோவையார்ல சொல்லப்பட்டிருக்கு. சாமி காமிக்கிறார் நம்பியாரூருக்கு முன்னாடி பறவையார. நம்பியாரூருக்கு மனசுல இந்த பறவையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருது. இந்த எண்ணம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கல. தியாகராஜட்ட போய் கேட்கிறார், அப்பா என் மனசு எப்போதும் 24 மணி நேரம் உங்ககிட்ட ஈடுபட்டு இருக்கு. அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிற என் மனதை சிறிது நேரம் தன்னிடம் ஈடுபடுமாறு இவள் செய்கின்றாள். இப்ப இவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என் மனம் உன்னிடம் ஒழுங்கா ஈடுபடாது. என் மனம் உன்னிடம் ஒழுங்கா ஈடுபடணும்னா இவளை உடனே கல்யாணம் பண்ணி வை. நோ டைம் டு பி லாஸ்ட். இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா நாளைக்கு கரத்தால கல்யாணம். இவ்வளவு ஃபாஸ்டா யார் வீட்லயும் கல்யாணம் ஆகாது. பறவை நாச்சியார் கல்யாணமும் அப்படிதான், சங்கிலி நாச்சியார் கல்யாணமும் அப்படிதான். முதல் நாள் மாலையிலே காட்சி, மறுநாள் காலையிலே திருமணம், தாலி கட்டியாச்சு. என்ன காரணம்னா நல்வினை பயனை இறைவன் ஊட்டுகின்றான். நல்ல ஒரு பக்குவியான ஒரு உயிரே இந்த கணவனுக்கு மனைவியா தரார். நல்வினை பயனை ஊட்டுகின்றார். ஊட்டும் பொழுது அதையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அது திருக்கோவையார் தான் நமக்கு விளக்குது. சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்ல யான் அருளால் வந்தால் இகழப்படுமே. ஒரு 1 கோடி ரூபாய், ஒரு லாட்டரி சீட்டு, ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு நல்ல மனைவி, நடராஜாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா நீ மாட்டேன்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்து வருது. சிந்தாமணி தென்கடல் அமிர்தம் தில்லையான் அருளால் வந்தால் இகழப்படுமே. நடராஜா கொடுக்கிறான் தெரிஞ்சிருச்சுனா வேண்டாம்னு சொல்லப்படாது. அப்ப நல்வினை பயனாகட்டும், தீவினை பயனாகட்டும், இன்பமாகட்டும், துன்பமாகட்டும், ருச்சியான உணவாகட்டும், கசக்கின்ற மருந்தாகட்டும், அம்மா கையால கொடுத்தா அது வாங்கிக்கணும், அதை குழந்தை சும்மா வாங்கிக்கணும். அந்த நிலை இருவினை உப்பு. அந்த இருவினை உப்பு ஏற்பட்டதுனாலேயே குருநாதன் கிடைச்சிட மாட்டார். இந்த இருவினை உப்பினை கண்டு பெருமானுடைய அருள் இவன் மீது பதியும், அதுக்கு சக்தி நிபாதம் என்று பெயர். பெருமானுடைய கருணையானது சுரக்கும். அந்த கருணை சுரப்பது சூரியன் உதிப்பதை போல கருணை பொதுவாக சுரக்குது. ஆனாலும் சூரியன் உதித்து ஒரு தாமரை மலர்கின்றது, இன்னொரு மலர் மலரவில்லை. சூரியன் உதித்தா ஒருவருக்கு குளிர் நீங்குகின்றது, ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு குளிர் நீங்கல என்று பார்க்கிறோம். அதே போல சக்தினி பாதமும் அந்தந்த உயிரினுடைய ஆணவ மல மறைப்பினுடைய தாக்கத்தினாலே சக்தி பதிந்தால் கூட அது முழுவதுமாக ஒருவனுக்கு பயன்படாது. அந்த சக்தி பயன்படுகின்ற நிலையிலே சக்தி பதிவதை மந்தம் என்றும் தீவிரம் என்றும் இரண்டா பிரிக்கிறாங்க. சக்தி லைட்டா பதியறது, சக்தி ஸ்ட்ராங்கா பதியறது. அப்ப அருள் வசமா ஆகிறார். ஸ்ட்ராங்கா பதியறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியுதுன்னா தீவிர தரம். மந்தத்திலே ரொம்ப மக்கா இருக்குது. வாழை மட்டையில பெட்ரோல விட்டு விட்டு கொளுத்தினா பெட்ரோல் எரிஞ்சிட்டு வாழை மட்டை நிற்கும் என்ன மாதிரி, அது மந்த தரம். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அப்படி மந்த தரமா இருக்கிற உயிர்களும் உண்டு. மந்த தரம் மந்தம், தீவிரம் தீவிர தரம் என்று சக்தி பதிதான் நான்லாம் சொல்றாங்க. உயிர்கள்லாம் அப்படி இருக்குங்கிறதுனால இப்பொழுது நம்முடைய குருநாதர் பிறந்தது முதல் இறைவனை தேடி வருகின்றார் என்பதனால இவரிடத்திலே பதிந்த சக்தி எப்படிப்பட்டது, தீவிர தரம். பிறப்பு எடுத்ததுலேருந்தே இந்த பிறவி நீங்குவதற்கு நமக்கு குருநாதன் எப்பொழுது கிடைப்பான்? தன் முயற்சினாலே பிறவி நீங்காது, குரு கிருப்பையினாலதான் நீங்கும் என்று அறிந்து நம்முடைய குருநாதன் நமக்கு எப்படி கிடைப்பான் என்று குருவை தேடியே மனம் அலைகின்றது. ஒரு பெரிய மந்திரியா வேலை செஞ்சாலும் அந்த வேலையை திறம்பட செய்கின்றாரே தவிர அதுல பற்று விளையல. மந்திரி என்று தன்னைத்தானே நினைச்சுக்கல அவர், தன்னை ஒரு அடியவனாகத்தான் கருதுகின்றார். அந்த அந்த பாட்டையும் முன்னாடி பார்த்தோம். தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர், உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தே, குத்தினர் செய்கை வேறு கோலம் வேறாகுமா போல், நீத்தனர் மனத்தின் முன்போல் நிகழ்த்தினர் வழுதி வேலை. திறம்பட பர்ஃபெக்டா சிறப்பா பாண்டியமன்னனுடைய மந்திரி தொழிலை செய்தாலும் கூட அந்த மந்திரி பதவியிலே அவருக்கு பற்று கிடையாது. அந்த பதவியோடு கூடிய சுகத்திலே அவருக்கு ஈடுபாடு தொய்வு கிடையாது. பல்லக்கில போனாலும் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போனாலும் அவருக்கு ஒன்றுதான், அந்த நிலையில தான் பற்றில்லாமல் வாழ்கின்றார். அப்படி இருவினை ஒப்பு ஏற்பட்டு சக்தி பதிந்த காரணத்தினாலே பெரிய தவசிகள் வாழ்கின்ற பெருந்துறையின் அருகிலே வந்தார். அப்ப திருப்பெருந்துறைக்கு அருகிலே வருவதற்கு கூட ஒருவருக்கு சக்தி நிபாதம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்தார், பிறவி பெருங்கடலில் இந்துவாராக வந்தார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார், பந்தமர வந்தமில் பரங்குருக என்றே வந்துள பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம். இந்த பூமியே சிவலோகமாக இருக்கும்படியாக திருவாசகத்தை நம்முடைய குருநாதர் பாடினார் என்று கருத்தை இங்க ரெண்டு அடிகள்ல சொல்றார்.